பிளூஸை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை 2020 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே முதலாவதாக இன்றைய சிந்தனைக்கு என்ற நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சே நிச்சிங்கம் அவர்கள் வழங்குகின்ற இன்றைய சிந்தனை இதோ நேர்களுக்காக.
வணக்கம். நாம் நலமோடு வாழ்வதோடு மற்றவரும் நலமாக வாழ நினைப்பவனே உத்தம குணம் கொண்டவன். தீய எண்ணம் அனைத்தும் நீங்கிவிட்டால் மனம் கடவுளின் பக்கம் படிப்படியாக திரும்பிவிடும். ராமனுக்கு உதவிய அணில் போல தொண்டு சிறிதாக இருந்தாலும் போட்டுவதற்கு உரியதே. கடவுள் புத்தியை கொடுத்தும் அதை சரியாக பயன்படுத்தாமல் மனிதன் துன்பத்திற்கு ஆளாகிறான். எல்லாம் ஒன்று என்ற விழிப்பு வந்துவிட்டால் ஆசை, கோபம், பாவம், பிறவி ஆகிய துன்பங்கள் நீங்கிவிடும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இன்றைய திருக்குறள்கள் இரண்டு. திருக்குறள்கள் இரண்டையும் தருவதற்காக நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே தயாராக இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் நேயர்களே. நாம் இன்று காண இருக்கும் இரண்டு திருக்குறட்பாக்களும் ஒழுக்கம் உடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். இல்லறவியலிருந்து வருகிறது. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கரைந்து என்று தெரிவிக்கிறார் திருவள்ளுவர். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இதன் மு வரதராசன உரை என்னவென்றால், ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர் என்று தெரிவிக்கிறார். ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர் என்று தெரிவிக்கிறார். அடுத்த குரலாக நாம் காண இருப்பது இதே அதிகாரத்திலிருந்துதான். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இதுவும் ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இதன் மு வரதராசன் உரை என்னவென்றால், ஒழுக்கத்தால் வரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் என்று தெரிவிக்கிறார். ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி.
நல்லது லக்வன். இந்த திருக்குறள்களோடு இன்றைய நாளுக்காக நாங்கள் ஒரு திரைப்பட பாடலை கொடுத்தால் நன்றாக இருக்கும் இந்த காலை வழியிலே நேர்களுக்கு. அந்த வகையிலே என்ன திரைப்பட பாடலை நாங்கள் வழங்கலாம்?
எமக்கு தெரிந்த பாடல்கள் மிகவும் நல்ல பாடல் என்று பார்த்தால், தூது செல்ல ஒரு என்ற ஒரு அருமையான பாடல். இதில் பி சுசிலா அவர்களும் எல்லா ரீசர்களும் பாடியிருப்பார்கள். மிகவும் அருமையான பாடல். இதில் விஜயகுமாரையும் புஷ்பலாதன் நினைக்கிறேன் இரண்டு திரைக்கதை நாயகிகளும் பாடிய பாட்டு. கேட்டு பார்ப்போமே.
இந்த காலை வேளையிலே நான் ஒரு பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது நாட்டு தொடர்பாக நாம் வாழ்கின்ற நியூசிலாந்து நாடு தொடர்பாக முக்கியமான செய்திகள் என்ற வகையிலே இவற்றை நாங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் அந்த உங்களுடைய செய்திகளை.
நிச்சயமாக நியூசிலாந்து பொருளாதாரம் என்ற நிலையிலிருந்து நாம் இந்த செய்தியை பார்க்கலாம். நியூசிலாந்து பொருளாதாரம் இந்த ஆண்டு 3.9% சுருங்கி அடுத்த ஆண்டின் பிற்பகுதியில் மீட்கப்படும் என்று ஒரு புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. உலகளாவிய சந்தை ஆராய்ச்சி நிறுவனமான IPS World வெளியிட்டுள்ள அறிக்கை சர்வதேச பார்வையாளர்களுக்கான நியூசிலாந்தின் எல்லைகளை மூடுவதால் இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 4% சுருங்கிவிடும். அதன் பிறகு 2021 மற்றும் 2022 இடையில் 3.6% அதிகரிக்கும். சுற்றுலா வருவாய் இழப்பு மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் கிடைக்காததால் கடுமையான பொருளாதார சுருக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த அறிக்கை கோடிட்டு காட்டுகிறது. அறிக்கையில் உள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் புள்ளி விவரங்கள் பணவீக்கத்திற்கான உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நியூசிலாந்து எப்போது சர்வதேச பார்வையாளர்களுக்கு திறக்கும் என்பதற்கான காலக்கெடு எதுவும் இல்லை மற்றும் விக்டோரியா மாநிலத்தில் அண்மையில் வெடித்ததில் நியூசிலாந்திற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையில் உள்ள ஒரு டிரான்ஸ் டாஸ்மன் பயண குமிழி குறைவாகவே காணப்படுகிறது. கிறிஸ்துமஸ் ஆரம்ப காலமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உள்வரும் எந்த சர்வதேச பார்வையாளர்களையும் நாம் எதிர்பார்க்கலாம், நம் நாடு எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறேன்.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே கடந்த செவ்வாய்க்கிழமை பெய்ரூட்டிலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம், இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெய்ரூட்டிலே வாழ்கின்ற மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய செய்திகளை தமது எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த குண்டுவெடிப்பு 2750 டன் அமோனியம் நைட்ரேட் ஒரு கிடங்கில் பாதுகாப்பற்ற முறையிலே சேமித்து வைக்கப்பட்டதால் குண்டுவெடிப்பு ஏற்பட்டதாக ஜனாதிபதி மைக்கேல் அவன் தெரிவித்திருக்கின்றார். அதிகாரிகள் ஊழல், புறக்கணிப்பு மற்றும் தவறான நிர்வாகம் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குண்டுவெடிப்பிலே குறைந்தது 135 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 4000 அதிகமானோர் காயமடைந்தனர். பெய்ரூட் நாட்டிலே தற்பொழுது 2 வார கால அவசர கால நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. பெய்ரூட் நாட்டிலே பலர் காயமடைந்து இறப்புக்குள்ளாகி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, துயரகரமான சந்தர்ப்பத்திலே, மருத்துவமனையிலே பலர் தமது வெடிப்பு காயங்களுடன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே நாட்டு மக்கள் அனைவருமே அரசாங்கத்தையே தவறான வகையிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே இந்திய நாட்டிலும் இந்த அமோனியம் கணக்கிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதை பற்றிய செய்தி குறிப்பை லக்வன் சொல்லுங்கள்.
ஆமாம் சார், நீங்கள் சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது. 6 வருடமாக சென்னையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பேரபாயம் என்ற தலைப்பில் நாம் இதை பார்க்கிறோம். 740 டன் அமோனியம் நைட்ரேட் பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிறோம். சென்னையில் 6 ஆண்டுகளாக சென்னை துறைமுகத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் அமோனியம் நைட்ரேட்டால் பேராபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பின்னணியை பார்ப்போம். லெபனான் துறைமுகத்தில் 6 ஆண்டுகளாக கண்டெய்னர்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 2750 டன் அமோனியம் நைட்ரேட் வெடித்து சிதறியதில் 100 பேர் பலியாகி விட்டார்கள். மிக பெரும் விபத்தால் துறைமுகத்திற்கு வந்த உணவு தானியங்கள் எல்லாம் வீணாகி போயின. இந்த நிலையில் இதேபோன்று 6 ஆண்டுகளுக்கு முன்னர் கரூர் நிறுவனத்திற்கு சொந்தமான அமோனியம் நைட்ரேட் துறைமுகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த பின்னணி குறித்து பார்ப்போம். வெடிமருந்து கடந்த 2012 ஆண்டு அமோனியம் நைட்ரேட் இறக்குமதிக்கான விதிகளை கொண்டு வந்தது. அதன்படி மத்திய அரசின் வெடிமருந்து துறை தலைமை கட்டுப்பாட்டாளரிடம் உரிமம் பெற்றால்தான் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய முடியும். இந்த நிலையில் கரூரைச் சேர்ந்த அம்மன் கெமிக்கல்ஸ் நிறுவனம் அரவக்குறிச்சியில் ஆலை அமைத்து கடந்த 2008 ஆண்டு அந்த ரசாயனத்தை இருப்பு வைத்து விற்பனை செய்கிறது. 740 டன் 2012 ஆண்டு அமோனியம் நைட்ரேட்டுக்கு தனியாக பாதுகாப்பு விதிகள் உருவாக்கப்பட்டதால் அதை இருப்பு வைத்து விற்க 2014 ஆண்டு வெடிமருந்து துறையிடம் கரூர் நிறுவனம் அனுமதி பெற்றது. அந்த அனுமதி 2019 ஆண்டு வரை செல்லும். இந்த நிலையில் சீனா, கொரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த 740 டன் அமோனியம் நைட்ரேட்டை சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள்.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே அடுத்ததாக விடுதலை புலிகள் உட்பட 20 அமைப்புகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ள தடை, ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள தகவல் என்ற வகையிலே மற்றொரு செய்திக்குறிப்பு ஒன்று இருக்கின்றது. விடுதலை புலிகள் உட்பட 20 அமைப்புகளுக்கு விதித்துள்ள தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீடித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகள் உட்பட 20 அமைப்புகளை தனது புதிய பட்டியலில் சேர்த்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த தடையானது 30 உறுப்பு நாடுகளில் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் பாபர் அசல்லா, இஸ்புல் முஜாதீன், காலிஸ்தான், சிந்தாபாத், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, துரிஸ்தான், தொழிற்கட்சி, பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் உட்பட 20 அமைப்புகளுக்கான தடையை நீடிப்பது என ஐரோப்பிய ஒன்றியம் கடந்த ஜூலை 30 தேதி தீர்மானித்திருக்கின்றது. அதேவேளை பிரித்தானியாவில் விடுதலை புலிகளுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கக்கோரி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வழக்கு தாக்கல் செய்துள்ளதுடன் அந்த வழக்கின் தீர்ப்பும் இதுவரை வழங்கப்படவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சொல்லுங்கள் லக்வன். அடுத்ததாக
என்னிடம் ஒரு நல்ல செய்தி துணுக்கு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். ஐநா கவுன்சில் நோ சொன்ன அமெரிக்கா, மூக்கு உடைப்பட்ட சீனா என்ற தலைப்பில் பார்க்கிறோம். இந்திய உள்நாட்டு விவகாரத்தில் மூக்கு நுழைக்க சீனாவை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை மீண்டும் நேற்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எழுப்பதற்கு சீனா முயற்சித்தது. ஆனால் உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. 10 லட்சம் ஆண்களை முகாமில் அடைத்து பெண்களை வேட்டையாடும் சீனர்கள் உய்கூர் முஸ்லிம்கள் நிலை ஷாக் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான விஷயங்களை மீண்டும் மீண்டும் எழுப்புவதற்கு சீனா முயற்சித்து வருகிறது. இதற்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதுபோன்று சீனா நடந்து கொள்வது முதன்முறை அல்ல. இந்திய உள்நாட்டு விவகாரத்தில் சீனா தலையிடுவதை உறுதியாக எதிர்க்கிறோம் என்று இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகம் இன்று தெரிவித்திருக்கிறது. சீனா ஒவ்வொரு முறையும் ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு எடுத்துச் சென்று இந்திய உள்நாட்டு விவகாரத்தில் மூக்கை நுழைக்க முயற்சிக்கிறது. இதற்கு இந்தியாவும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தற்போதும் அதுபோன்ற செயலில் சீனா ஈடுபட்டு மூக்கை உடைத்துக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை சீனா நேற்று எடுத்தது. ஆனால் அதற்கு அங்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. அதன் முயற்சி தோல்வியுற்றது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்.
ஆமா, விளக்கம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த பாடலை நேர்களுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும். சொல்லுங்கள், அடுத்த பாடல் என்னவாக இருக்கும்?
அடுத்த பாடல் நம்முடைய பி வி சீனிவாஸ் பாடிய அருமையான பாடல், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற ஒரு பாடல். அது இடம்பெற்ற படம் போலீஸ்காரன் மகள் என்று நினைக்கிறேன். அருமையான பாடல். அதில் பாடியவர்கள் பாலாஜி என்ற பழைய கதாநாயகரும் மற்றும் விஜயகுமார் என்ற கதாநாயகம் நடித்திருந்தார்கள். கேட்டு போர்மே.
நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், உள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம், கனலாய் காய்கிறது உந்தன் கண்களுக்கென்மேல் என்னடி கோபம், கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. குலுங்கும் உந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ, குலுங்கும் உந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே, என்னை ஒரு முறை பார்த்து போற கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. சித்திரை நிலவே அத்தையின் மகளே, சென்றதை மறந்துவிடு. சித்திரை நிலவே அத்தையின் மகளே, சென்றதை மறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது.
சரிஷான், நம்முடைய தமிழ் மூத்தோர் சங்கம் சார்பாக ஏதாவது நிகழ்வு இருக்கிறதா?
ஆமாம் லக்வன், இந்த வாரம் இன்றைக்கு 8ஆம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம், இந்த மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எலசிலியில் இருக்கின்ற பின்லே வீதி இலக்கம் 20 லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே
சிறப்பான நிகழ்ச்சி இருக்கா அதுல?
ஆமா, உண்மையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே சில பாடகர்கள், ஓக்லாந்தில் இருக்கின்ற நண்பர் சுரேன் ராஜி போன்றவர்கள் கலந்து கொண்டு சில பாடல்களை தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அத்துடன் தமிழ் மூத்தோர் சங்க அங்கத்தவர்களும் பலர் பாட இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலே இன்றைய நிகழ்ச்சி சிறப்பானதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம்.
கரோக்கி நிகழ்ச்சியா இருக்கும் இல்லையா?
ஆமாம், இது கரோக்கி சம்பந்தமான பாடல் நிகழ்ச்சியாகவும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடலாகவும் இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் சமூகம் அழைக்குமாறு தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர் அங்கத்தவர்களை செயற்குழு கேட்டுக் கொண்டிருக்கின்றது.
அடுத்து வேற ஏதாவது சமூக அறிவித்தல் வச்சிருக்கீங்களா?
ஆமாம் லக்வன், நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இலக்கம் 13 மேபேதி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினுடைய ஆண்டு பொதுக்கூட்டம் சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கருப்பு ஜூலை நினைவு கூறல் நினைவெழுச்சி நாளும் சிறப்பான முறையிலே நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினாலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இந்த 2 நிகழ்வுகளும் அடுத்தடுத்து இடம்பெற இருக்கின்றது. தமிழ்ச் சங்கத்தினுடைய அங்கத்தவர்கள் குறிப்பாக ஆண்டு பொதுக்கூட்டத்திலும், தமிழ் அன்பர்கள் குறிப்பாக கருப்பு ஜூலை நினைவெழுச்சி நாளிலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். லக்வன், அடுத்ததாக உங்களுடைய பந்தியாக இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் எவற்றை தர இருக்கிறீர்கள், உங்களுடைய சிறப்பு கண்ணோட்டம் சொல்லுங்கள்.
நிச்சயமாக ஷான், எனக்கு ஒரு சில நாட்களாக பெரிய தாக்கம் என்னவென்றால் இலக்கியம் அவசியம் தானா? நாம் பாட்டுகளை கேட்கிறோம், படிக்கிறோம், நிறைய இவையெல்லாம் இலக்கியத்தில் வருகின்றன. எனவே இலக்கியத்தை பற்றி அவை முக்கியமா என்பது பற்றி சில எண்ணங்களில் உருவான கருத்துக்கள் தானவை. மொழி குறித்து பேசும்போதெல்லாம் அது எந்த மொழியாயினும் அம்மொழியின் இலக்கியம் குறித்தும் நாம் பேச முற்படுகிறோம். ஒரு வகையில் இலக்கியம் குறித்து பேசாமல் மொழியை முன்வைத்து துவக்கப்படும் எந்த உரையாடலும் முழுமை அடைய முடியாது. இலக்கியம் என்பது அத்தனை அவசியமானதா? பள்ளி பருவம் முதலே மொழிப்பாட ஆசிரியர்கள் இலக்கியத்தின் சிறப்பையும் மேன்மையையும் பற்றி சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலக்கியம் படித்திருக்கோம் இல்லையா?
ஆமாம் லக்வன, இலக்கியம் என்பது ஒரு இனிமையான ஒரு பகுதி எமது தமிழ் இலக்கியத்துறை என்பது. இதைத் தவிர ஆங்கிலத்திலும் கூட இலக்கியம் என்பது மிக முக்கிய இடத்தை வைக்கின்றது. எல்லா மொழிகளிலுமே இலக்கியம் இருக்கின்றது நினைக்கின்றேன். இலக்கணத்தை போன்று இலக்கியமும் மிக முக்கியமானது. இலக்கணம் மொழி பற்றிய அமைப்பை சொல்கின்றது. ஆனால் இலக்கியம் என்பது எமது மொழியினுடைய ரசனையோடு சம்பந்தப்பட்ட பல தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சொல்லுங்க.
சரியாக சொன்னீர்கள். மொழி பாடத்திற்கான பாடத்திட்டங்களிலும் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் முக்கியத்துவத்தை பார்த்தே அது அவசியம் என நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கியத்தின் வழியாகவே ஒரு மொழியை நாம் செம்மையாக கற்கவும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த அலசலின் தலைப்பை இலக்கியம் ஏன் அவசியம் என்றோ, இலக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன என்றோ சுட்டியிருந்தால் இன்னும் தெளிவாக இருக்குமோ என்று நினைக்கிறேன். இருப்பினும் இத்தலைப்பு ஒரு விதத்தில் இலக்கியம் குறித்த அறிமுகமோ பரிச்சயமோ இல்லாத ஒருவரின் மனதில் அடிப்படையான கேள்வியாக இருக்க வேண்டும் என்பதால் அதுவே வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய சிந்தனையை நாம் இலக்கியத்தின் நோக்கம் ஸ்கோப் என்ன என்பதில் இருந்தே துவங்க வேண்டும். முதன்மையாக இலக்கியத்தை நாம் இருவையாக பிரிக்கலாம். அது வாய்மொழி இலக்கியம் மற்றும் எழுதப்பட்ட இலக்கியம். இலக்கிய வடிவங்களுள் பல உண்டு என்பதனை நாம் நன்கு அறிவோம்.
ஆமாம் லக்வன், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தமிழ் இலக்கியத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறீர்களா அல்லது மொத்தத்திலேயா?
இல்லையா, இலக்கியம் என்பது மொழியை கடந்து ஒன்று. எனவே நாம் மொழியை கடந்து இலக்கியம் என்றுதான் பார்க்க வேண்டும். ஆங்கில இலக்கியம் இருக்கலாம், அல்லது கன்னடமா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம். எனவே வகைகளோ வடிவங்களோ எதுவாயினும் இலக்கியங்களை புனையப்பட்ட வரலாறு என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு மொழியில் படைக்கப்படும் இலக்கியத்தின் மிக அடிப்படையான நோக்கமே அதன் மக்களின் அந்த இனத்தின் வாழ்க்கை கூறுகளை வாழ்வியலை பதிவு செய்வதே ஆகும் இல்லைங்களா?
ஆமாம், எங்களுடைய தமிழ் இலக்கியத்திலே கூட இந்த மகாபாரதம் ராமாயணம் 2 கதைகளையும் பலர் கூறுகிறார்கள் கட்டுக்கதைகள் என்று சொல்லி, பலர் கூறுகிறார்கள் உண்மை கதை என்று சொல்லி. இப்படியான வியாக்கியானங்கள் எமது தமிழ் இலக்கியத்துறையிலும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இல்லையா?
அருமையா சொன்னீர்கள். இப்போ மகாபாரதம் சொன்னீங்க, அது வில்லிப்புத்தூரார் எழுதிய வில்லிப்புத்தூர் பாரதம் ஒன்று இருக்கிறது. கம்பராமாயணம் சொன்ன இருக்கிறது, அது வால்மீகி ராமாயணத்தை தழுவியது. எனவே மிக பழமையான இலக்கியங்களை நாம் அக்காலத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே நுழைவாயில் அதன் வழியாக நுழைந்து நாம் இல்லாத காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கையை நாம் படிக்க முடிகிறது. எனவே இலக்கியம் என்பது ஒரு வகையில் ஒரு அறிதல் முறை என்று நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க?
ஆமாம் ஆமாம், உண்மையிலே இலக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு துறையாகத்தான் கருதப்படுகின்றது எந்த மொழியிலும் கூட.
நிச்சயமாக வரலாற்றோடு நாம் நடத்தும் ஒரு உரையாடல் படைப்பு நேர்மையோடு உருவான எந்த இலக்கியமும் ஒரு வரலாற்று ஆவணமே என்று நினைக்கிறேன். பொதுவாக வென்றவர்களால் எழுதப்படும் நாட்குறிப்புகளை வரலாற்றின் பக்கங்கள் முழுவதும் நிறைந்து கிடக்கின்றன என்ற ஒரு கருத்து பரவலாக இருப்பதை நாம் அறிவோம். அது ஒரு வகையில் உண்மையும் கூட. வரலாறு என்பது எப்போதுமே ஒற்றை பார்வையை முன்வைத்து எழுதப்படுவது. வரலாறு பெரும்பன்மையாக பன்முகத்தன்மையுடையதே இருப்பது இல்லை. வரலாற்றை அணுகுவதிலும் பன்முக பார்வை என்பதே இருப்பதே இல்லை. இதன் காரணமாக எந்த ஒரு நிகழ்வையும் ஒரு கோணத்திலேயே வரலாறு அணுகிறது. ஆனால் இலக்கியம் அப்படி இல்லை. இருப்பினும் ஒரு வரலாற்று நிகழ்வுக்குள் ஒளிந்திருக்கும் உண்மையை நாம் பன்முக பார்வை கொண்டு அணுகும் போது மட்டுமே கண்டடைய முடியும். இப்போ சாண்டலின் எழுதிய யமனராணி போன்ற புத்தகங்கள் படித்திருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கிறேன், படித்த ஞாபகம் இல்லை.
நிச்சயமாக யமனராணி, கடல் புறா மற்றும் மஞ்சள் ஆறு போன்ற நூல்களை படிக்கும் பொழுது அவர் வரலாற்று புதினம் என்றே கூற வேண்டும். வரலாற்றை வைத்துக் கொண்டு அவர் இலக்கியம் படைக்கிறார். நாம் படிக்க வேண்டும் என்றால் அப்பொழுது வாழ்ந்த மக்களை நம் கண் முன்னே வந்து நிறுத்துகிறார். அதனால் நாம் நிச்சயம் படிக்க வேண்டும் இல்லைங்களா?
ஆமாம், உண்மையிலேயே நாங்கள் நேரம் உள்ள போது இவற்றை பயனுள்ளதாக படித்தால் பலவிதமான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் இல்லை.
நிச்சயமாக, அதாவது வரலாறு என்பது ஒரு தட்டையான பிம்பத்தினை மட்டுமே காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இலக்கியமோ அதிகமான பரிமாணங்களோடு அந்த வரலாற்றை மாற்றக்கூடிய திறனுடைய கருவியாக திகழ்கிறது. அதனால் இலக்கியம் பிரதிபலிக்கும் வரலாற்றின் முகம் உண்மையின் பல முகங்களை காட்டுவதாக எனக்கு தெரிகிறது. நம்மிடையே நிலவுகிற பல தரப்பட்ட கருத்து வேற்றுமைகள் நீங்கிடவும் பரப்பப்படும் அடிப்படை வாதத்தை எதிர்கொள்ளவும் ஒரே வழி சரியான முறையில் இலக்கியத்தின் அணுகிட இன்றைய தலைமுறைக்கு பயிற்சி கொடுப்பதுதான். அதுவே எதிர்கால சமூகத்தின் அமைதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் நாம் இன்று சரியான பாதையில் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
ஆமாம், லக்வான் உண்மையிலே நல்ல கருத்துக்களைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இலங்கை திருநாட்டிலே பொது தேர்தல் நடைபெற்று நேற்றைய தினம் அதன் தொடர்பான முடிவுகள் எல்லாம் வெளியாகி கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தேர்தல் தொடர்பான சில சிறப்பு கண்ணோட்டத்தை அடுத்த வார நிகழ்ச்சியிலே நாங்கள் உள்ளடக்கலாம் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு நாங்கள் உங்களுடைய வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம், திருமதி வர்சி நிச்சயம் ஆகியோரோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் மாஸ்டர். வணக்கம் நேர்களே.
முக்கியமாக நாம் கேட்க இருக்கும் இந்த பாடல் சாந்தி நிலையம் என்ற படத்தில் இடம்பெற்ற படம் அது. இயற்கை என்னும் என்று அது மிகவும் நல்ல பாடல். எழுதியவர் கண்ணதாசன் ஒரே சிட்டிங்ல எழுதினாராங்க. இது ஆச்சரியமா இருக்கு. இதை கண்டு எம்எஸ்வியே ரொம்ப அசந்துட்டார். அந்த அளவுக்கு அருமையான பாடல், அருமையான வரிகள். நடித்தவர் ஜெமினி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ. அந்த இசை மிக மிக நல்ல இசை. கேட்டு பார்ப்போமே. நல்லது நேர்களே, தொடரும் பாடலோடு நாம் விடைபெற இருக்கிறோம். அடுத்த வாரம் மீண்டும் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தங்கள் அன்பன் சோ இலக்குவன்.
பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட